நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் தினகரன் செல்லையா.
கெரி பேக்கர் சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் அங்கு எல்லோரையும் கலர் கலர் பைஜாமாவில் கிரிக்கெட் ஆட வைத்து கலகத்தை ஏற்படுத்தி தன் அதிகாரத்தை நிலைநாட்டுவார் என்றே நினைக்கிறேன். இப்படி வர்ணிக்கிறார் ஒரு கட்டுரையாளர். யார் இந்த கெரி பேக்கர்? இன்று நம்மவர்களின் மத்தியில் புகழ்பெற்று விளங்கும் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். ஆஸ்திரேலியாவின் பிபிஎல் நிறுவனத்தின் தலைவரும் சேனல் 9 தொலைக்காட்சி மூலம் கிரிக்கெட் ஒளிபரப்பில் பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்தவரும் இவர்தான். கெரி பேக்கரால் தான் இன்று கிரிக்கெட் வணிகபூர்வமாக மாறியுள்ளது என்பது உலகறிந்த உண்மை. இன்று கிரிக்கெட் வீரர்கள் வெள்ளை உடையிலிருந்து மாறி வண்ண வண்ண உடையணிந்து களத்தில் இறங்கி கிரிக்கெட் விளையாடுவதும் இவரால்தான். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை இரவு நேரங்களில் விளையாட அறிமுகப்படுத்தியதும் இவர்தான். இன்று வியாபார ரீதியாக நடைபெறும் பல லீக் போட்டிகளுக்கும் முன்னோடி இவர்தான். சிட்னியில் 1937 வருடம் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த இவர் இளவயதில் படிப்பில் ஆர்வம் இல்லாதவராக இருந்தார். அப்பாவால் ஃபேமிலி இடியட் என்று மோசமாக திட்டப்பட்ட கெரி பேக்கர் தான் பின்னாளில் ஆஸ்திரேலிய ஊடகங்களின் சக்கரவர்த்தி என்று புகழப்பட்டார். அப்பாவின் மோசமான வார்த்தைகளை சவாலாக எடுத்துக்கொண்டு படிப்பிலும் தொழிலிலும் முன்னேறினார். முதன் முதலில் தொலைக்காட்சி மூலமாக கிரிக்கெட் விளையாட்டை ஒளிபரப்பி பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தவரும் இவர்தான். தனது குடும்ப பிபிஎல் நிறுவனத்தை சேனல் 9 டெலிவிஷன் நெட்வொர்க் என விரிவாக்கியதுடன் பல ஊடக நிறுவனங்களுக்கு அதிபதியானார் கெரி பேக்கர். கேளிக்கைகளில் மிகுந்த ஈடுபாடு இருந்ததால் கிரவுன் கசினோ போன்ற மிகப்பெரிய சூதாட்ட விடுதிகளை கட்டினார் இவர். 2005 இவர் இறந்தபோது இவரது சொத்து மதிப்பு மட்டும் சுமார் 11 பில்லியன்கள் என்று மதிப்பிடப்பட்டது. குடும்ப வாழ்க்கை சிக்கலாக இருந்தாலும் பணம் சம்பாதிப்பதில் இவர் கில்லாடியாக இருந்திருக்கிறார். உலக அளவில் சூதாட்டத்திற்கு இவர் பெயர் போனவர். இவரிடம் பந்தயம் கட்டி தோற்று போனவர்கள் பட்டியல் மிக நீளம். பணம், ஊடகம் மற்றும் அரசியல் செல்வாக்கு என இருந்ததால் கடைசி வரை தான் நினைத்ததை எளிதாக நிறைவேற்றிக் கொண்டார் என்ற விமர்சனமும் இவர் மீது உண்டு. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை இவர் தொடங்கியது ஒரு சுவாரஸ்யமான கதை. கிரிக்கெட் ஒளிபரப்பு உரிமம் தொடர்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்துடன் சண்டை போட்ட பேக்கர் அதிகாரப்பூர்வ கிரிக்கெட்டுக்கு எதிராக இணையாக தான் ஒரு கிரிக்கெட் லீக்கை உருவாக்குவேன் என்று சபதமும் பூண்டார். இதையடுத்து உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் வீரர்களை எக்கச்சக்கமான சம்பளத்தில் தன் லீக்கில் விளையாட அழைத்தார். இது நடந்தது 1977. இப்படித்தான் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டது. கெரி பேக்கரின் தரகர்களாக இந்த விவகாரத்தில் ஈடுபட்டது இயன் சாப்பல், டோனி கிரேக் மற்றும் ரிச்சி பெர்னார்ட். இயன் சாப்பல் தலைமையில் ஓர் ஆஸ்திரேலிய அணியும் டோனி கிரேக் தலைமையில் உலக அணியும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து விளையாடுவதாகவும், ரிச்சி பெர்னார்ட் அவரது நிறுவனம் மூலம் இந்த போட்டிகளை நடத்துவார் என்றும், இந்த போட்டிகள் சேனல் 9 தொலைக்காட்சி மூலம் ஆஸ்திரேலியாவில் ஒளிபரப்பப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. உலகெங்கிலுமாக சேர்த்து 50 மேற்பட்ட முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் கெரி பேக்கரின் சர்க்கஸில் இணைந்தனர். இது உலக கிரிக்கெட் வாரியங்களின் வயிற்றில் புலியை கரைத்தது. ICC தலைமையில் இந்த ஆட்டங்களில் ஈடுபடும் கிரிக்கெட் வீரர்கள் அவரவர் நாடுகளுக்காக டெஸ்ட் போட்டிகளில் விளையாட தகுதியற்றவர்களாவார்கள் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. இதை இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் மூவர் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இவர்களது வாதத்தை ஏற்றுக்கொண்டது இங்கிலாந்து நீதிமன்றம். அவர்கள் மீது இருந்த தடையையும் நீக்கியது. தவிர மிகப்பெரிய நஷ்ட ஈட்டுத் தொகையை தண்டனையாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்திற்கு விதித்தது. இதைத் தொடர்ந்து உலகெங்கிலும் நடக்கும் கிரிக்கெட் ஆட்டங்கள் தரத்தில் குறைவுபட்டன. இந்திய வீரர்களை தவிர பிற நாடுகளில் கிரிக்கெட் வீரர்கள் பேக்கரின் சர்க்கஸில் விளையாடினர். இந்த சண்டை 3 வருடங்கள் நீடித்தது. பேக்கரும் நிறைய பணத்தை தொலைத்தார். ஆனால் ஆஸ்திரேலியா வெர்சஸ் உலக அணி போட்டிகள் பலவும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தன. பிற நாடுகளிலும் சூப்பர் ஸ்டார்கள் இல்லாததால் கிரிக்கெட் சுவாரஸ்யம் இன்று இருந்ததோடு மட்டுமல்லாமல் பணவரவும் வெகுவாக குறைந்தது. இதையடுத்து பேக்கரும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமும் சண்டைகளை மறந்து கட்டிப்பிடித்து கொள்ள வேண்டியதாயிற்று. ஆஸ்திரேலிய வாரியம் அடுத்த சில வருடங்களுக்கான கிரிக்கெட் ஒளிபரப்பு உரிமத்தை பேக்கரின் நிறுவனத்திற்கே கொடுக்க ஒப்புக்கொண்டது. அத்துடன் பேக்கர் தொடரில் பரிசோதிக்கப்பட்ட சில விஷயங்களும் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஒருநாள் போட்டிகளில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக 30 யார்ட் வட்டம், பந்து தடுப்பு கட்டுப்பாடு, விளையாட்டு வீரர்களுக்கு வண்ண வண்ண உடை, பகல் இரவு ஆட்டம், விளக்கு ஒளியில் என பல அம்சங்களும் அடங்கும். இந்த மாற்றங்கள் சிறிது சிறிதாக உலகெங்கிலும் நடக்கும் கிரிக்கெட் ஆட்டங்களுக்குள் புகுந்தன. இப்பொழுது வெள்ளை உடையில் ஒருநாள் போட்டி நடப்பது அரிதாகிவிட்டது. பேக்கர் மற்றொரு விஷயத்திற்காகவும் நினைவில் கொள்ளத்தக்கவர். உலகெங்கிலும் தொலைக்காட்சி துறையில் தன் முத்திரையை பதித்த ஆஸ்திரேலியாவின் ரூபர்ட் மர்டாக்கை தன் கொள்ளைப்புறத்தில் இரண்டாம் இடத்தில் வைத்திருக்கும் சாமர்த்தியம் கெரி பேக்கருக்கு தான் இருந்தது. பேக்கர் இருந்தவரையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தொலைக்காட்சி உரிமத்தை அவருக்கே கொடுத்து வந்தது. கெரி பேக்கர் 2000 வருடத்தில் இந்தியாவிலும் கால் பதிக்கலாம் என்று நினைத்தார். தூர்தர்ஷனுடன் சேர்ந்து கிரிக்கெட் ஆட்டங்களின் ஒளிபரப்பை தயாரிப்பது, தூர்தர்ஷனின் ஆள்களுக்கு ஒளிபரப்பு பற்றி சொல்லித்தருவது என்று இப்படி பல முயற்சிகளில் இறங்கினார். இது படுதோல்வியில் முடிந்தது. தூர்தர்ஷனின் கேமராமேன்களுக்கு இதிலெல்லாம் ஆர்வம் இல்லை. இரண்டாவதாக, ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் நிறுவனத்தில் பேக்கர் சுமார் 1000 கோடி ரூபாய்களுக்கு மேல் முதலீடு செய்து 10% பங்குகளை பெற்றார். இந்த நிறுவனத்துடன் சேர்ந்து இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஈடுபடுவதாக முடிவு செய்தார். இதுவும் நஷ்டத்தில் முடிந்தது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்காலத்தில் ஊடகத்தின் நிலை பற்றிய கெரி பேக்கரின் தொலைநோக்கு பார்வை பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. 1991 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் செலக்ட் கமிட்டி ஆன் தி பிரிண்ட் மீடியாவில் அவர் ஆற்றிய உரை கண்டிப்பாக உங்களையும் வியப்பில் ஆழ்த்தும் என்பதில் சந்தேகமும் இல்லை. இதோ அந்த உரையின் சிறு பகுதி உங்களுக்காக.
I'm sure newspapers per se will exist. Now they may not be delivered the same way as they're delivered today. I mean there may well be a printer in your home and it may come over the television channel or the radio or whatever the hell it is or off a cable. And that paper may be in effect printed at home. It may be part of a television service. I don't know what it's going to be. I'm sure it won't be as it is today, but I'm sure the printed word delivered in the form of a newspaper won't disappear either. At the moment, you have 3 or 4 windows. You've got a window which is a film, which starts in the cinema. It then goes to a video shop. You know, 6 months later, it then goes from there, it will go to pay television. And then it will go to free television. There won't be one extra movie made. The movie windows will get later, and the movies will be less relevant. And I think it's a great pity. I can see that it's there's been a commitment made politically to do it. I think it's a mistake, but that's the way it's going to go. So I think ordinary television, over-the-air television, will get less significant. Pay television will be expensive. And also is going to be delivered by the wrong system in this country. And all of that money that is spent on that system over the next 10 years will then be completely wasted because you'll go to an entirely different system and you'll have to re-equip again.
Namma Australia. படைத்தவர் தினகரன் செல்லையா.
நிகழ்ச்சி ஆக்கம் ரைசன்.